السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. وقد قال الله تعالى في القرآن القديم والفرقان المجيد لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிறப்பு என்படனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். நல்ல பெருமானார் முஹம்மது மஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், நாதாக்கள், சான்றோர்கள், அத்தனை பேர்கள் மீதும், அனைத்து முஸ்லிம்கள் மீதும், நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா மனிதனை படைத்து மனிதனுக்கான ஒரு மகத்தான வாழ்வை வழங்கி குறிப்பிட்ட காலம் வரையிலும் இந்த உலகத்திலே வாழுகின்ற அந்த முறைகளை கவனித்து நாளை மறுமையில் அவனுக்கு சுவனமா நரகமா என்று தீர்ப்பளிக்கக்கூடிய நிலையிலே மனித வாழ்வை அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிறான். அல்லாஹு தஆலா எல்லா படைப்பினங்களிலே விட உயர்வான படைப்பாக படைத்தான். உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிற நமக்கு காட்சிக்கு அழகாக தோன்றக்கூடிய அல்லது தோற்றத்தால் கம்பீரமாக தோன்றக்கூடிய அல்லது ஒளியினாலோ பிரகாசத்தினாலோ பளிச்சென்று தெரியக்கூடிய உடல் வலிமையாலும் உண்ணுவதாலும் உறங்குவதாலும் குடிப்பதாலும் உணர்வதாலும் மனிதனை விட சக்தி வாய்ந்தவை, வலிமை மிகுந்தவை உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி படைக்கப்பட்டிருந்த போதிலும் கூட மனிதன் அழகானவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். எல்லாத்தை விட சிறப்புடையவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். அல்லாஹ் திருமறையில் சொல்லுவான், வத்தீன் வஸ்ஸைதூன் வதூரி சீனின் ஃபஹாதல் பலதில் அமீன். அத்திப்பழத்தின் மீது சத்தியமாக, அதே போல ஸைதூன் என்ற அந்த ஒலிவை மரத்தின் மீது சத்தியமாக, தூர்சினா மலையின் மீது சத்தியமாக, மேலும் இந்த நம்பிக்கைக்குரிய அமானிதம் காக்குகின்ற இந்த நகரத்தின் மீது சத்தியமாக, மக்கா நகரம். இந்த நான்கு விஷயங்களையும் சத்தியம் செய்துவிட்டு அல்லாஹ் ஒரு கருத்தை சொல்லுவான், லக்கத் ஹலக்னல் இன்ஸான ஃபீ அஹ்சனி தக்வீம், நாம் மனிதனை அழகிய தோற்றத்திலே படைத்திருக்கிறோம் என்று சொல்லுவான். அழகிய தோற்றத்திலே என்று சொன்னால் தோற்றத்தால் மட்டுமல்ல, குணத்தாலும் செயல்களாலும் எல்லா விதமான அறிவாற்றலாலும் மனிதன் அழகானவன் தான். மனிதனுக்கு தரப்பட்டது போல அறிவு வேறு எதற்கும் கொடுக்கப்படவில்லை. மனிதனுக்கு தரப்பட்டிருக்கிற ஆற்றலை போல வேறு ஒரு பொருளுக்கும் கொடுக்கப்படவில்லை. தோற்றத்தாலும் அறிவாலும் சிந்தனையாலும் உழைப்பாலும் இன்னும் என்னென்ன இருக்கிறதோ அத்தனையும் விட அல்லாஹ்வுத்தால மனிதனைத்தான் எல்லாத்திலும் சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறான், அழகாக்கி வைத்திருக்கிறான். எல்லா விதமான நலன்களும் மனிதனுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கிற போது லக்கத் ஹலக்னல் இன்ஸான ஃபீ தஹ்சீன் ஃபீ அக்வாமி ஃபீ அஹ்சனி தக்வீம் ஸும்மா ரததனாஹு அஸ்ஃபல ஸாஃபிலீன். பின்பு நாம் அவனை கீழும் கீழானவனாக நாம் ஆக்கிவிட்டோம், திருப்பி விட்டோம். உயர்ந்த படைப்பாக படைக்கப்பட்ட மனிதன், உயர்ந்த குணத்தால் படைக்கப்பட்ட மனிதன், எல்லாத்திலுமே உயர்வானவனாக படைக்கப்பட்ட மனிதன் அவனது வாழ்வினுடைய போக்கை கவனித்து, அவனுடைய வாழ்கின்ற முறையை கவனித்து, அவனை தாழ்ந்தவனிலும் தாழ்ந்தவனால் ஆக்கிவிட்டோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உலகத்திலே அற்பமான பொருள் என்று எதை கருதுகிறோமோ, மிக மிக கேவலமான பொருள் என்று எதை கருதுகிறோமோ, அதை விட மோசமான நிலைக்கு மனிதன் மாறிவிடுகிறான். அவனை நாம் மாற்றுகிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். மனிதனை அந்த அளவுக்கு கீழ்த்தரமான நிலைக்கு மாற்றி விடுகிறோம். இப்படி மாறுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அவனது குணங்களும் செயல்பாடுகளும் தான். குணம் அழகாக இருக்குகின்ற வரையிலும் அந்த மனிதனுக்கு இகழ்ச்சியை அவன் புகழப்பட்டுக் கொண்டுதான் இருப்பான். எல்லா மனிதர்களாலும் நல்ல மனிதன் என்று சொல்லப்பட்டிருப்பான். குணத்தை வைத்துத்தான் ஒரு மனிதனை எடை போட முடியும், பணத்தை வைத்து அல்ல. பணத்தை வைத்த மனிதர்கள் எல்லாம் நல்லவர்கள் என்று பெயர் வாங்குவதில்லை. அல்லது கல்விமான்களாக, மிகச்சிறந்த கல்விமான்களாக இருந்தவர்கள், ஆராய்ச்சியாளர்களாக இருந்தவர்கள், ஒவ்வொரு துறையிலும் மிகப்பெரிய அளவில் சாதனை படைத்தவர்கள் எல்லாம் நல்ல மனிதர்கள் என்று சொல்லப்படுவதில்லை. எத்தனையோ அரசியல் தலைவர்கள் கீழிலும் கீழானவர்களாக விமர்சிக்கப்படுகிறார்கள். நிர்வாகத்திறன் இருக்கிறது, அரசியல் சாணக்கியத்தனம் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஆனால் செயல்பாடுகளால் அவர்கள் மக்களிடத்திலே மிக மிக மோசமாக பேசப்படுகிற கால சூழலை பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்கு சிறப்பை ஏற்படுத்தி தருவது மனிதர்களிடத்திலும் சரி அல்லாஹ்விடத்திலும் சரி அவன் கொண்டிருக்கிற குணம். அந்த குணம் அழகாக இருக்குமானால் அல்லாஹ்விடத்திலும் அவனுக்கு மதிப்பு இருக்கிறது, சிறப்பு இருக்கிறது, மற்ற படைப்பினங்களிடத்திலும் சிறப்பு இருக்கிறது. குணத்தின் மூலமே ஒரு மனிதன் உயர முடியும், உயர்வாளவனாக ஆக முடியும். அது அல்லாமல் வேறு ஒன்றின் மூலமாக ஆக முடியாது. நம்மளால் நினைக்கலாம் பணம் இருந்துவிட்டால் பெரிய மனுஷன் ஆகிவிடலாம், ஆகவே முடியாது. மனிதனது குணம் சிறந்து விட்டால் எல்லாராலும் போற்றப்படுவார், எல்லாராலும் அவன் நம்பிக்கைக்குரியவனாக உயர்வாளவனாக கருதப்படுவார். நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய ஜனாசாவினை கலந்து கொள்ளுகின்ற கூட்டத்தை வைத்து அந்த மனிதன் எப்படி வாழ்ந்திருக்கிறான், எப்படிப்பட்ட மனிதன், எவ்வளவு நல்ல மனிதன் என்ற தீர்ப்பு அல்லாஹ்விடத்தில் எழுதப்படும். கொஞ்ச பேர் கலந்துகிட்டாங்கன்னா அவனுக்கு அவ்வளவுதான் மக்களிடத்தில் அவனுடைய குணத்திற்கும் அவனுடைய செயல்பாடுகளுக்கும் அவ்வளவுதான் மதிப்பு. பெரும் கூட்டம் ஒரு ஜனாசாவினை கலந்து கொள்கிறது என்று சொன்னால் அவன் எப்படி வாழ்ந்திருப்பான்? நபிகளாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அவர்கள் இருக்கிற போது ஒரு ஜனாசா கொண்டு போகப்பட்டது. அதை பார்த்து மக்கள் எல்லாம் நல்ல விதமாக பேசிக் கொண்டார்கள். நல்ல மனிதர், சிறந்த மனிதர். நல்ல மனிதர் என்கிறது எதை வச்சு பேசுவார்கள் அப்படின்னு சொன்னால் குணத்தை வைத்துத்தான் பேசுவார்கள். மக்களிடத்தில் அவன் காட்டுகிற அந்த பரிவு, இரக்கம், பணிவு, மக்களிடத்தில் அவன் கொண்டிருக்கிற அன்பு, அவர்களுக்கு உதவுவதற்குரிய அந்த நிலை, அந்த சுபாவம், எல்லாருக்கும் அது வருவது கிடையாது. பிற மக்களுக்கு தங்களை தன்னை தானே அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலைகளிலே அவன் நல்ல விதமாக வாழ்ந்திருப்பான். அவன் ஜனாசா கொண்டு வரப்படுகிற போது நல்ல மனிதர் போய்விட்டார், சிறந்த மனிதர் என்று மக்கள் பேசிக் கொள்வார்கள். இதை கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஜபத் என்று சொன்னார்கள், அவருக்கு உறுதியாகி விட்டது என்று சொன்னார்கள். இன்னும் சற்று நேரம் கழித்த பின்னால் இன்னொரு ஜனாசா அது போல கொண்டு போகப்பட்டது. அந்த மனிதரை குறித்து தீமையான பேச்சுக்களை பேசினார்கள். மோசமான ஆளு போய் சேர்ந்தான, ரொம்ப நல்லதா போச்சு, எவ்வளவு இடங்கள் பண்ணான் அப்படின்னு சொல்லி அவனை பற்றி கெட்ட விதமாக பேசிக்கொண்டார்கள். அதற்கும் வஜபத் உறுதியாகி விட்டது என்று சொன்னார்கள். அப்ப உமருல்லாஹி கேட்டார்கள், யார சொல்ல என்ன ரெண்டுக்குமே வஜபத் வஜபத் மல் வஜபத் என்ன உறுதியாகிவிட்டது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னார்கள், முதல் ஜனாசாவை குறித்து மக்கள் புகழ்ந்து பேசினார்கள், மக்களால் புகழ்ந்து பேசப்படுகிற அந்த மனிதனுக்கு சுவனம் உறுதியாகிவிட்டது என்று சொன்னேன். மக்களால் இரண்டாவதாக கொண்டு வரப்பட்ட ஜனாசாவை குறித்து மக்கள் தீமையாக பேசிக் கொண்டார்கள், அவருக்கு நரகம் உறுதியாகிவிட்டது என்று சொன்னேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்திலே இந்த ஜனங்கள் ஒரு மனிதனுடைய விஷயத்திலே சாட்சியாளர்களாக இருக்கிறார்கள். இவன் நல்லவன் என்று சாட்சி சொல்லுகின்ற தகுதி அல்லாஹ்விடத்திலே பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்களிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதுதான் முக்கியம். ஒரு மனிதனிடத்தில் நல்ல குணம் இருந்து விட்டால் அவன் மிக அளவில் பெரிய வெற்றி பெற்று விட்டான். அதே போல ஒரு வெற்றியை வேறு எதனாலும் ஈட்ட முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலம் முழுவதும் பகல் நாள் காலங்களிலே நின்று தொழுகிறான், இரவிலே நின்று வணங்குகிறான், இவ்வளவு நன்மைகளை செய்கிறான். ஆனால் நல்ல குணம் மட்டும் இருந்தால் பகல் முழுக்க நோல் ஓய்த்து இரவு முழுவதும் நின்று வணங்கினால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை பெற்றுக் கொள்வார். குணம் நல்ல இருந்தா எதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், இன்னமின் ஹியாருக்கும் அஹாசினக்கும் அகலாக்கன், உங்களிலே சிறந்தவர்கள் யார் குணத்தால் சிறந்தவர்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள். வேறு எதுக்கும் சிறப்பு கிடையாது. நாமெல்லாம் வேண்டுமானால் வேறு ஏதேதோ கற்பனை செய்து வைத்துக் கொள்ளலாம், அப்படி அல்ல. குணத்தால் சிறந்தவன் தான் உங்களிலே சிறந்தவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ரசூலுல்லாஹி சொல்வார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே 10 வருடங்கள் நான் வேலை பார்த்தேன். சிறுவனாக இருக்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவிடை செய்து கொண்டு வந்தேன். இந்த 10 வருஷங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து திட்டியதில்லை, கோபப்பட்டு என்னை பார்த்து பேசியதில்லை. ஒரு காரியத்தை நடத்தே சொல்லிவிட்டு போவார்கள், இந்த காரியத்தை செய்து முடி என்று. நான் அதை செய்யாமல் விட்டிருப்பேன். ஆனால் அவர்கள் வந்து ஏன் அதை செய்யவில்லை என்று என்னிடத்திலே கேட்டதில்லை. ஒரு காரியத்தை செய்ய வேண்டாம் என்று அவர்கள் சொல்லி தடுத்திருக்க அதை நான் செய்து விட்டால் ஏன் செய்தா என்றும் கேட்டதில்லை. அவ்வளவு அற்புதமான குணத்திற்கு சொந்தக்காரர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு அல்லாஹ் கூட அவர்களுக்கு அப்படித்தான் கற்றுக் கொடுத்திருக்கிறார். நபியே, நீங்கள் உங்களை பகைத்துக் கொண்டவர்களுக்கு நன்மையை செய்யுங்கள். நன்மை தீமையை அழிப்பதற்கு நன்மைதான் ஆயுதம், தீமைக்கு தீமை ஆயுதம் கிடையாது. ஒருவன் அடித்து விட்டான் என்று சொன்னால், திட்டி விட்டான் என்று சொன்னால், அதற்கு பகரும் திட்டுவதோ அடிப்பதோ இல்லை, பழிவாங்குவதோ இல்லை, அது ஒருபோதும் தீர்வாகாது. யார் உன்னை பேசினானோ, யார் வினைப்படுத்தினானோ, அவனுக்கு நல்லது செய்து விட்டால் அவன் செய்த தீமையை இந்த நன்மை அழித்து விடும். தீமைக்கு நன்மைதான் தீமையை அழிக்குமே தவிர தீமை தீமை அழிக்காது. அசம்பஸ் ரஹமத்துல்லா அவர்கள் என்று நினைக்கிறேன், அவர்கள் சொல்வார்கள், ஒரு அசுத்தமான பொருள் இன்னொரு அசுத்தத்தை என்ன செய்யாது, சுத்தம் செய்யாது. சிறுநீர் இருக்கிறது, பட்டுவிட்டது, ஆடையில பட்டுவிட்டது என்று சொன்னால் இன்னொரு சிறுநீர் அந்த அசுத்தத்தை நீக்காது, இன்னும் கூட அசுத்தத்தை தான் ஏற்படுத்தும். சிறுநீர் கழித்து பட்டிருக்கிற அந்த ஆடையை சுத்தமான நீரை கொண்டுதான் சுத்தம் செய்ய வேண்டும், அப்போதான் அந்த அசுத்தம் போகும். அது அல்லாம நஜீசையே கொண்டு நஜீசை கழுவ முடியும்னா முடியாது. அதுபோலதான் தீமைக்கு தீமை பகரமாகாது, ஒருபோதும் பகரமாகாது, நன்மைதான் பகரமாகும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான், அப்படி நீங்கள் நன்மைக்கு தீமைக்கு பதில் நன்மையை செய்யுங்கள், உங்களது எதிரிகள் கூட உங்களுக்கு நேசர்களாக ஆகிவிடுவார்கள், உங்களை துன்புறுத்தியவர்கள் எல்லாம் உங்களுடைய அடிமைகளாக ஆகிவிடுவார்கள். அப்படித்தான் நடந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பார்வை நம்மின் மீது படாதா என்று ஏங்கினார்கள். அபூ சுஃபியான் செய்யாத கெடுதலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு, எவ்வளவு கொடுமைகளை செய்தார், எத்தனை சஹாபாக்களை தன்னுடைய கரத்தால் கொண்டு இருக்கிறார், எத்தனை முஸ்லிம்களை வதைத்திருக்கிறார், கொடுமைப்படுத்தியிருக்கிறார். முஸ்லிம்களுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தாருக்கும் எவ்வளவு தீங்கு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்தார். கடைசியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்திலே அவர் வருவதற்கு முன்னாலும் கூட அவர் செய்ததை பெரிதாக நினைக்கவே இல்லை. அவர் சிரமப்படுகிறார் மக்காவிலே, அவருக்கு தேவையான எல்லா தொழிலும் முடங்கி போய்விட்டது என்று சொன்ன போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரோடு வியாபாரத்தோடு போய்த்தார்கள். எதிரியாக இருக்கிற நிலையிலும் மதீனாவிலிருந்து பேரித்தம்பலங்கை அவருக்கு அனுப்பி வைப்பார்கள், மதீனாவில் இருக்கிற பொருட்களை பண்டமாற்றாக வாங்கிக் கொள்வார்கள், வியாபாரம் செய்து வியாபார தொழிலை ஏற்படுத்திக் கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியாக இருக்கிற உம்மு ஹபீபா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அபூ சுஃபியானுடைய மகள் தான், ரசூலுல்லாஹ்வுக்கு மனைவி. மகளை பார்ப்பதற்கு ஆசையாக வருகிறார் மதீனாவுக்கு. வந்தபோது வீட்டுக்குள்ளே வருகிறார், வந்த பார்க்கிறார் வீட்டிலே ஒரு விரிப்பு விரிக்கப்பட்டிருக்கிறது. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தால் உட்காருகின்ற விரிப்பு, வேற யாரும் அதில் உட்கார மாட்டாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காக வேண்டி உள்ள விரிப்பு.
இவர் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அங்க விரிப்பை பார்த்த உடனே அவர் வெளியில வந்து களைப்பில அந்த விரிப்பில சட்டனை போய் உட்காருவதற்காக வேண்டி அவர் தயாரான போது அவருடைய மகள் உம்மு ஹபீபா சொந்த மகள் என்ன செய்தாங்கன்னா அந்த விரிப்பை படாரன் எடுத்துட்டாங்க. அவர் கேட்டார், ஏமா இந்த விரிப்புல நான் உட்கார்றதுக்கு தகுதி இல்லையா என்று கேட்டார். தகுதி இல்லை என்று சொன்னார். எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்கின்ற விரிப்பிலே விரிப்பதற்கு தந்தையே எனக்கு வேண்டுமானால் நீங்கள் தந்தையாக இருக்கலாம், அந்த தகுதி உங்களுக்கு கிடையாது என்று சொன்னார். அந்த அளவுக்கு தன்னுடைய சொந்த மகளாலும் வெறுக்கப்பட்டவர், சொந்த மகளாலும் அவ்வளவு கசப்பாக நினைக்கப்பட்டவர். அவருக்கு கூட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, அவர் கஷ்டப்படட்டும்னு விடல, துன்பப்படுகிறார். அவருக்கு வியாபாரம் இல்லாமல் இருக்கிறது, தொழில் சரியில்லாமல் இருக்கிறது என்று சொன்ன போது இங்கிருந்து அவருக்கு சரக்குகளை அனுப்பி அவர் தொழில் செய்வதற்கு உதவி செய்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படியெல்லாம் தன்னுடைய எதிரி எல்லாம் அப்படியெல்லாம் பாவித்திருக்கிறார். ஒருபோதும் பழி வாங்குகின்ற எண்ணம் ரசூலுல்லாஹிக்கு வந்ததே கிடையாது, தொழிலாளருக்கு கூட வந்தது கிடையாது. அவர்கள் காட்டி தந்த மார்க்கம் தான் இந்த மார்க்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் புருஷ வத்தபஹுஷ லைஸ மினல் இஸ்லாம் ஃபி ஷயன். கெட்ட செயலோ கெட்ட குணமோ அருவறுப்பான தன்மைகளோ இது இஸ்லாத்திலே கிடையாது. இஸ்லாத்திலே இருந்து கொண்டு அந்த குணங்களை பின்பற்றக்கூடாது. அகம்பாவம் கொள்வது, தற்பெருமை கொள்வது, என்ன போல யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறது, இதுதான் அகம்பாவம். என்ன மாதிரி யாரும் கிடையாது, என்ன மாதிரி யாரும் சுத்தமாக இருக்க முடியாது, நான் தான் சுத்தம் எல்லாத்திலே. இதெல்லாம் ஒரு விதமான மனநோய். நான் என்ன சொல்லணும்னா தான் நடக்கணும், நமக்கு நம்முடைய விருப்பத்திற்கு மாறாக நடக்கக்கூடாது. இது மாதிரியான குணங்கள் இருக்கிறதே மனிதனை அறிவுக்கு கொண்டு போய் சேர்த்தும், மிகப்பெரிய கேவலத்தை ஏற்படுத்தும். இப்ப புரியாது, அல்லாஹ் தஆலா அதற்குரிய பாதிப்பை அப்படித்தான் ஏற்படுத்துவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், வைன்ன அஹ்சன நாஸ் இஸ்லாமன் அஹ்சன குலுக்கன். இஸ்லாத்திலே அழகானவர் யார் என்று சொன்னால் குணத்தால் அழகானவர் தான். யாருடைய குணம் அழகாக இருக்கிறதோ அவருடைய இஸ்லாம் அழகாக இருக்கிறது, அவருடைய மார்க்கம் அழகாக இருக்கிறது. யாருடைய குணம் மோசமாக இருக்கிறதோ அவருடைய மார்க்கம் மோசமாக இருக்கிறது என்று பொருள். ஒரு மனிதன் மார்க்கத்திலே அழகானவன் என்று எப்போ சொல்லப்படும் என்று சொன்னால் அவருடைய குணம் அழகாக இருந்தால்தான். இன்னமின் அஹப்பக்கும் இளைய அக்கரபுக்கும் மின்னி மஜ்லிஸன் யோமல் கியாமதி. எனக்கு என்னிடத்திலே ரொம்ப விருப்பமானவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எனக்கு ரொம்ப பிரியமானவர்கள், எனக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள், மறுமை நாளிலே எனக்கு பக்கத்திலே இருப்பவர்கள், என்னை நெருங்கி இருப்பவர்கள் யார் என்று சொன்னால் அஹாசினுக்கும் மகளாக்கா, உங்களில் யார் குணத்தால் அழகானவராக இருக்கிறாரோ அவர்தான், அவர்தான் எனக்கு நெருக்கமா இருப்பார், எனக்கு மறுமையிலே பிரியமானவராக இருப்பார். வைனாவுக்கும் இளைய கியாமத்து நாளிலே என்னை விட தூரமாக இருப்பவர், என்னிடத்தில் வெறுப்பாக இருப்பவர் யார் என்று சொன்னால் சத்திய பூன, அதிகமாக பேசுபவர், வள வள வளன்னு பேசுறது. இது ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்காது. சில பேருக்கு வயசானா அந்த மாதிரி பேசணும்னு இருக்கும், வள 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 வளன்னு பேசிட்டே இருப்பாங்க கட்டுப்பாடு இல்லாம. அதிகமாக பேசுபவர், என்னை விட்டும் தூரமாக இருப்பவர், எனக்கு கோபத்திற்குரியவர், என்னுடைய வெறுப்பிற்குரியவர், வல்மத்த சத்த போன அடுக்கு மொழியிலே பேச வேண்டும் என்று ஆசைப்படுபவர், எந்த மொழியாக இருந்தாலும் அந்த மொழி அடுக்கு மொழியிலே பேசணும் அப்படின்னு நினைப்பவர், இவங்கெல்லாம் என்னிடத்தில வறுமை நாளிலே என்னை விட்டும் தூரமானவர். அதுபோல அல்மத்த கப்பரூன, பெருமை கொள்பவர், என்ன மாதிரி யார் அப்படின்னு பெருமை பேசி திரும்பவரும், என்னிடத்தில் வெறுப்பானவர், கியாமத்தில் என்னை விட்டும் தூரமானவர் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மனிதர் அவரிடத்தில் நல்ல குணம் இருக்கிறது என்பதற்கு பொருள் பணிவு இருக்க வேண்டும், அடக்கம் இருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் சரி, பணிவு, அந்த பணிவு அவரை உயர்த்தும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒருபோதும் பணிவு ஒரு மனிதனை தாழ்த்தாது, ஒருபோதும் தான தர்மம் மனிதனுடைய பொருளை குறைக்காது. தான தர்மம் செய்ய செய்ய பொருள் கூடத்தான் செய்யும், அதுபோல பணிவாக இருக்க இருக்க அவருடைய மதிப்பும் மரியாதையும் உயரத்தான் செய்யும். மனிதர்களிடத்திலும் உயரும், அல்லாஹ்விடத்திலும் உயரும். பணிவு இருக்க வேண்டும். பிறர்கள் செய்கிற துன்பத்தை பொறுத்துக் கொள்ளுகிற மன்னிக்குகின்ற சுபாவம் இருக்க வேண்டும். காலாகாலத்திற்கு அது மனசுல வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அவர்கள் செய்கின்ற தீமைகளுக்கு பகரமாக அவர்களுக்கு பகரமாக நன்மை செய்துவிட வேண்டும். செல்லாலும் சொல்வார்கள், சில்மன் கதாக்க உன்னை துண்டித்தவர்களை நீ சேர்த்துவாள். உன்னுடைய உறவினர்களோ உன்னுடைய நண்பர்களோ உன்னை துண்டிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களோடு இணைந்து வாழ்வதற்கு முயற்சி, நீயும் அப்படி இருந்து விடாதே. வாபு அம்மன் நலமக்க உனக்கு யார் அநீதி மிதித்தார்களோ அவர்களை நீ மன்னித்து விடு. அவ வந்து மன்னிப்பு கேட்டா தான் மன்னிக்கணும்னு இல்லை, அது மன்னிப்பல்ல. ஏன் அவன் வந்து கேட்கட்டுமே அப்புறம் வேணா பாத்துக்கலாம், அது மன்னிப்பல்ல. அவன் தவறு செய்து விட்டான், நமக்கு தீங்கு செய்து விட்டான், அந்த தீங்கை உடனடியாக அல்லாஹ் யாரெல்லாம் அவன் செய்துட்டான் தெரியாம செய்தான் அவனை மன்னிச்சிரு, நானும் மன்னித்து விட்டேன் அப்படின்னு உடனடியாக அதை மன்னித்து விடுவது. சில்மன் கத்தாக வாபு அம்மல் நலமக்க வாசின் மா அசா இலைக்க உனக்கு யாரு தீமையை நாடுகிறார்களோ அவர்களுக்கு நீ நன்மை செய்து விடுவது. உனக்கு தீங்கு செய்தவருக்கு நீ நன்மை செய்து விடுவது, இது குணங்களின் அழகான ஒரு தன்மையாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது வாழ்நாள் முழுக்க இப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். மக்களிடத்தில் அவர்கள் செய்கிற தீமைகளை மன்னித்து வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய தீமைக்கு பகரமாக நன்மையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகரமாக்கி இருக்கிறார்கள் என்றெல்லாம் ஹதீஸ்களிலும் வரலாறுகளிலும் நாம் தெளிவாக பார்க்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தருகிற வழிமுறை இவைகள் தான். மனிதனிடத்தில் அதற்கு எதிராக இருக்கக்கூடிய செயல்பாடுகள், கெட்ட எண்ணம், பொறாமை, பகை உணர்வு, தற்பெருமை, அகம்பாவம், ஒருத்தருக்கு கிடைக்கிறது நமக்கு பிடிக்காது. அல்லாஹ்வுக்கு ஒரு நியமத்தை கொடுக்கிறான் என்று சொன்னால் அது நம்ம சந்தோஷப்பட வேண்டியது. அல்லாஹ்வுக்கு கொடுத்திருக்கிறானே அவனுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பொறாமை கொள்வது, இது மாதிரியான குணங்கள் கெட்ட குணங்கள் ஆகும். இமாம் கசாவி அஹமத்துல்லா அவர்கள் சொல்வார்கள், இது உடலுக்கு ஏற்படுகிற நோய் அல்ல, உள்ளத்திற்கு ஏற்படுகிற நோய். இந்த உடலுக்காவது ஏதாவது நோய் ஏற்பட்டு விட்டால் மருந்துகளின் மூலமாக, சிகிச்சைகளின் மூலமாக குணப்படுத்த முடியும். உள்ளத்திலே நோய் ஏற்பட்டு விடுறது என்று சொன்னால் குணப்படுத்துவது கடினம். எப்படி குணப்படுத்த முடியும்? பொறாமை கொண்ட உள்ளத்தை எப்படி சீர் செய்ய முடியும்? தற்பெருமை கொண்டு நடக்கின்ற உள்ளத்தை எப்படி சீர் செய்ய முடியும்? அதற்கு நல்ல சொற்பொழிவுகள், குர்ஆன் ஹதீஸுகளுடைய உபதேசங்கள், இவைகள் தான் அந்த உள்ளத்தினுடைய நோயை போக்கும். இது அல்லாமல் உடலுக்கு ஏற்படுகிற வியாதியை போல அல்ல உள்ளத்தினுடைய வியாதி. உடலுக்கு சில நேரங்களிலே ஏற்பட்டு விட்டால் ஒரு கால் உடலுடைய உறுப்புகளை பாதிப்படைய செய்யலாம், ஏதாவது ஒரு இழப்பு ஏற்படலாம். ஆனால் உள்ளத்திற்கு ஏற்பட்டிருக்கிற நோய் இருக்கிறது, அதற்கு நாம் சிகிச்சை அளிக்காவிட்டால் முழு ஈமானையும் சாப்பிட்டு விடும். மனதிலே ஏற்பட்டிருக்கிற முழு ஈமானையும் அதை சாப்பிட்டு விடும். எப்படி அடுப்பில இருக்கிற விறகை எப்படி நெருப்பு அழித்து விடுகிறதோ அதுபோல இந்த தீமையான குணங்கள் மனிதனுடைய நன்மைகளை அழித்து விடும், ஈமானை அழித்து விடும். எனவே இங்கே கவனிக்க வேண்டிய விஷயங்களை இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. ஒரு மனிதன் தன்னை சிறந்தவன் என்று சொல்வதற்கு, சிறந்தவனாக வாழ வேண்டும் என்று விரும்புவதற்கு அவன் தன்னுடைய குணத்தை அழகாக்கிக் கொள்ள வேண்டும். அழகான குணத்தின் காரணமாக அல்லாஹ்வுடைய நேசம் பெற்ற எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். குணம் சிறந்ததின் காரணமாக அல்லாஹ் தாலாவுடைய விலாயத்தின் மீது தன்மை பெற்றவர்கள் இருக்கிறார்கள். ஒரு மனிதர் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருளை அதிகம் அதிகம் செலவு செய்தது மூலமாக விலாயத்தை பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அது ரொம்ப அபூர்வம். அல்லது வேறு ஏதாவது வகையில் விலாயத்தை பெற்றிருக்கிறாரா என்று சொன்னால் அது அபூர்வம். தன்னுடைய குணத்தின் மூலமாக விலாயத்தை பெற்றவர்கள் அதிகம். இப்ராஹிம் அஜாம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பகல் முழுவதும் உழைப்புக்காக வேண்டி போவார். அவர்களோடு சில நண்பர்கள் இருந்தார்கள், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே, இவர்களை நம்பி அவர்களோடு இருக்கிறார்கள். என்ன செய்வார்கள் சொன்னா பகல் முழுவதும் கடினமான வேலைகளை செய்வார்கள். இப்ராஹிம் அஜாம் என்பவர்கள் சாதாரண மனிதர் அல்ல, பெரும் அரசர், பல்க் நாட்டுடைய அரசர். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்தோனேசியா, சீனா, இந்தியா போன்ற அத்தனை நாடுகளையும் ஆட்சி செய்தவர்கள். அல்லாஹ்வுடைய நினைப்பு வந்தவுடனேயே அந்த ஆட்சியை தூக்கி எறிந்து விட்டு எல்லாத்தையும் விட்டுவிட்டு போய்விட்டார்கள். அதிகாரத்தில் இருந்து பதவியில் இருந்தால் அல்லாஹ்வை பெற்றுக்கொள்ள முடியாது என்று முடிவு செய்து விட்டு அத்தனை பதவியும் அத்தனை உல்லாசத்தையும், அரச வாழ்க்கை, அரசர் என்று சொன்னால் ஏதோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற அரசர் அல்ல, பரம்பரை பரம்பரையாக அரச பரம்பரையில் வந்தவர்கள், அப்படிப்பட்டவர்கள். தன்னுடைய அத்தனை அரச அலங்காரங்களையும் கலைத்து விட்டு அந்த ஆடை அணிகலங்கள் எல்லாம் எடுத்து வைத்து விட்டு ஒரு கம்பு மன்னருடைய அந்த அரண்மனையை விட்டு வெளியேறினார்கள்.
அல்லாஹ்வை பெற்றுக் கொள்வதற்காக போகிறேன். இறுதி காலத்தில் அவர்கள் சொல்வார்கள், இதுல என்ன உங்களுக்கு இன்பம் இருக்கிறது, எல்லாத்தையும் விட்டுவிட்டு அரண்மனை வாழ்க்கை, எவ்வளவு பெரிய வாழ்க்கை, அவ்வளவு உயர்ந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு இப்படி வந்து விட்டீர்களே. அதுக்கு அவர்கள் பதில் சொன்னார்களாம், நாங்கள் அடைகின்ற அந்த இன்பத்தை நீங்கள் தெரிந்தால் அந்த இன்பம் எங்களுக்கும் வேண்டும் என்பதற்காக வாழ்த்து எங்களோடு போர் செய்வீர்கள். அவ்வளவு இன்பங்களை அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்ற அந்த தேட்டத்திலே நாங்கள் பெற்றுக் கொண்டு வருகிறோம் என்று சொன்னார்கள். மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தவர்கள், ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், அத்தனை குணங்களையும் அத்தனை செயல்பாடுகளையும் மாற்றிக்கொண்டார்கள். கடைசியில உணவு உண்ணுவதற்கு உணவு கிடையாது, உழைத்தால் தான் உண்ண முடியும். சில நேரங்களிலே மலை சட்டியை சுமந்து கொண்டு அதற்குரிய கூலியை பெற்றிருக்கிறார்கள், அதற்குரிய கூலியை பெற்று தன்னுடைய வயிற்று பசியை போக்கி இருக்கிறார்கள். ஒரு கட்டத்திலே தன்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் உணவு தேவைப்படுகிறது என்பதற்காக வேண்டி உழைக்க போனார்கள். காலையில போனவர்கள் இரவு நேரத்திலே வந்து கடுமையான குளிர் பிரதேசம் அந்த அந்த இடம், எல்லாருமே ஒரு மண்டபத்திலே பாலடைந்த மண்டபத்திலே தங்கியிருந்தார்கள். அந்த மண்டபத்திற்கு கதவெல்லாம் உடைந்து போயிருந்தது, மூடுவதற்கு கதவு கிடையாது. கடுமையான குளிர், போர்த்திக் கொள்வதற்கான சரியான போர்வையும் கிடையாது. நண்பர்கள்லாம் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், விசு விசு என்று காத்து அடித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த குளிர்ந்த காத்தால் அவர்களால் உறங்க முடியவில்லை, அந்த அளவுக்கு குளிர். இப்ராஹிம் அலிஹம் ரஹமத்துல்லாஹி அவர்கள் அந்த நடுநிசையில் எழுந்து அந்த காத்தை உள்ளே வராமல் தடுப்பதற்காக வேண்டி உடைந்து போயிருக்கிற அந்த கதவுக்கு பக்கத்திலே போய் நின்று அப்படியே நின்று கொண்டார்கள். விடிய விடிய அந்த காற்று அவர்கள் உடலிலே ஏறி என்ன ஆகும், ஐஸ் கட்டியில கொண்டு போய் நிக்க வச்சா எப்படி இருக்கும், அதுபோல உடலெல்லாம் விறுவிறுத்து போய்விட்டது. அதிகாலையிலே காய்ச்சலுடைய நேரத்தில் இருந்து பார்க்கிறார்கள், அந்த காற்று வராமல் அதை தடுப்பதற்காக வேண்டி எந்த பொருளும் இல்லை, அதை தடுத்து தன்னுடைய சகோதரர்கள் உறங்கட்டுமே நிம்மதியாக என்பதற்காக வேண்டி தன்னுடைய உடலை அதற்கு தடையாக ஆக்கி கொண்டிருக்க அற்புத மனிதர். யாராவது அந்த அளவுக்கு எல்லாம் செய்ய முடியுமா மனிதர்களுக்கு, ஏதாவது ஒரு சின்ன சின்ன உதவிகளை செய்யல, அவ்வளவுதான். இது மாதிரித்தான் மனிதர்களிடத்திலே அவர்களுக்கு உபகாரிகளாக இருந்து எல்லா வகையிலும் அவர்களுக்கு நல்ல விதத்தை செய்துதான் இவ்வளவு பெரிய அந்தஸ்தை அவர்கள் பெற்றார்கள். ஹர்கலால் ஹர்கானி என்று சொல்கிற ஒரு பெரிய இறைநேசர், ஊரெல்லாம் பிரபலமானவர். அவரை பார்ப்பதற்காக வேண்டிய அலிபுனி சீனா ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர், மிகப்பெரிய மருத்துவ ஆய்வாளர் கேள்விப்பட்டிருக்காரு. அவர் பார்க்கலான் வந்தார் அவருடைய ஊருக்கு. வந்த நேரத்தில் பார்த்தா நேரம் அவருடைய வீடு எங்கன்னு தெரிஞ்சு விசாரிச்சு வீட்டுக்கு வந்தார். வீட்டுல வந்து பார்த்தா அவர் இல்ல, எங்கேயோ வெளியே போயிருக்காரு. அப்படி மனைவி மட்டும்தான் இருந்தாங்க. நான் இந்த ஊருந்து வர்றேன், ரொம்ப தூரத்திலிருந்து தொலைதூரத்திலிருந்து ஒரு மனிதரை சந்திப்பதற்காக வேண்டி, ஒரு நல்ல மனிதர் இந்த ஊரில் இருக்கிறார் என்று தெரிந்து அவரை சந்திப்பதற்காக வேண்டி ரொம்ப தூரத்திலிருந்து வருகை தந்திருக்கிறார். வந்தவருடைய மனைவிடத்தில் விசாரித்த போது அந்த மனைவி புருஷன் மேல இருக்கிற அந்த கடுப்புல அந்த வெறுப்புல அவரை கண்டபடியா வந்தவரை கண்டபடியா பேசிடுச்சு. உழப்பு கட்ட மனுஷன், நீ எல்லாம் என்னையா, நீ அறிவு இருக்கா உனக்கு, இந்த ஆளை போய் தேடி வந்திருக்கிய உலக தூரத்துல இருந்து, நான் மனுஷனா, நீ வேற வேலை கிடையாதா உனக்கு அப்படின்னு வந்த அளவு கடுமையா தாறுமாறா பேசிட்டான். இவருக்கு ரொம்ப வேதனையா போச்சு. வந்தவருக்கு அலிபுனி சீனா அவர்களுக்கு என்னடா இந்த மாதிரி பேசுறாங்க, இருந்தாலும் அவர் வந்து பாக்குறதுக்குன்னு வந்துட்டோம், இவ்வளவு தூரம் வந்தாச்சு, அவரை பார்த்துட்டுதான் போறோம். சரி எங்கம்மா போயிருக்காரு, அதேங்கதான் அந்த காட்டு பக்கம் எங்கேயாவது விறகு பொறுக்கிட்டு இருக்கோம், போ அங்க போய் பாரு. சரின்னு இவர் போனார். போனா அந்த மனிதர் அபுல் ஹசன் ஹர்கலா ஹர்கான் என்று சொல்லுகிற அந்த மனிதர் காட்டிலிருந்து விறகுகளை பொறுக்கி அதை ஒரு சிங்கத்தினுடைய முதுகிலே வைத்துக் கொண்டு அதனோடு உடன் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். இவர் போறதுக்கு முன்னாடி அவருடைய விறகை சிங்கம் சுமந்து வந்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்த உடனே அலிபுனிசனாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னடா இது, சிங்கத்தை பார்த்தா மனுஷன் நிப்பானா, அது தன்னுடைய நாயை போல நாய்க்குட்டியை போல அவர்களை தொடர்ந்து அந்த விறகுகளை சுமந்து வந்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியமாக போனது. பார்த்தா ரெண்டு பேரும் சலா சொல்லி பேசிக்கிட்டாங்க, அறிமுகப்படுத்திக்கிட்டார். அதுக்கு பிறகு விஷயத்தை சொன்னா, நான் உங்க வீட்டுக்கு தான் முதல்ல போனேன், ஆனா அந்த அம்மா என்ன இந்த மாதிரி இருக்காங்க, ரொம்ப மோசமா பேசிட்டாங்க. என்னை காபிர்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. நீ எல்லாம் முஸ்லிம் ஐயா, நீ அந்த ஆளை தேடி வந்திருக்க, நீ எல்லாம் காபிர்னு சொல்லிட்டாங்க. புருஷன் மேல இருக்கிற வெறுப்பு இப்படி எல்லாம் பேசிட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரா, அபுல் ஹசன் ஹர்கான், அந்த அடங்கா பிடாரியான ஆட்டை ஆட்டு, அந்த ஆடு அதற்கு நான் அடங்கி நடப்பதால்தான் அல்லாஹ் இந்த சிங்கத்தை எனக்கு அடங்கி நடக்கும்படி வைத்து விட்டான் அப்படின்னு சொன்னார். ஒரு கணவன் ஒரு மனைவி கொடுக்கிற அத்தனை துன்பத்தையும் அடைந்து கொண்டு அதற்கு எந்த பகரமும் செய்யாமல், எதையுமே அதை பற்றி எந்த ஒரு இதுவும் நினைக்காம அதை பொறுத்து கொண்டிருந்தால் அல்லாஹ் விலாயத்தை கொடுத்து விடுவான், அல்லாஹ்வுடைய நேசத்தை கொடுத்து விடுவான். அதுமால ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் தான், ஒரு கொடுமைக்கார கணவனிடத்தில் இருந்து அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கிற பெண்ணுக்கும் அல்லாஹ் விலாயத்தை கொடுத்து விடுவான். பொறுமையாக இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு அந்தஸ்தை அவர்கள் பெற்றார்கள். அதற்கு காரணம் அவர்கள் தங்கள் என்ன தனக்கு தீங்கு செய்தப்பட்ட பின்னாலும் கூட எந்த தீமையும் அவர்களுக்கு செய்யவில்லை, எந்த தீமையான வார்த்தையும் சொல்லவில்லை, அவர்களுக்கு நன்மைதான் செய்தார்கள். மனைவி அந்த ஸ்தானத்திற்காக வேறு ஏதாவது காரணங்களுக்காக நன்மையை செய்தார்கள். அந்த நன்மை அவர்களது தீமையை அழித்து விட்டது. அல்லாஹ் அந்த தீமைக்கு பகரமாக அவர்களுக்கு விலாயத் என்ற ஸ்தானத்தை கொடுத்தான். அதுபோலதான் மனிதன் எந்த அளவுக்கு தன்னை தன்னுடைய செயல்பாடுகளால் குணங்களால் அழகுபடுத்திக் கொள்கிறானோ அல்லாஹ் அவனை சிறப்புப்படுத்துவார். குணம் மோசமாயிடுச்சுன்னு சொன்னா மனிதர்களுடைய வெறுப்பு நமக்கு உண்டாகிவிடும், மலக்கு மார்க்க பக்கத்தில் வர மாட்டாங்க. பெருமானார் சிறந்தாலும் சொல்வார்கள், ஒரு மனிதன் பொய் சொல்லுகிற போது அந்த பொய்யினுடைய நாற்றத்தின் காரணமாக அவனோடு இருக்கிற மலக்குமார்கள், அவனோடு பாதுகாப்புக்காக வேண்டி நியமிக்கப்பட்ட மலக்குமார்கள் 40 அடி தூரம் வரை ஓடி விடுகிறார்களா, அந்த நாற்றம் தாங்க முடியாம. பொய்யிக்கு அப்படிப்பட்ட ஒரு மோசமான நாற்றம் இருக்கிறது, அது நமக்கு தெரியாது, ஏன்னா நாம் அதிலே தான் இருக்கோம், பழக்கப்பட்டு விட்டோம், அதனால் நமக்கு அந்த நாற்றம் தெரியவில்லை. மலக்குமார்கள் பழக்கப்படாதவர்கள், எனவே அந்த நாற்றம் அவர்களை 40 முறம் அளவுக்கு அவர்களை தள்ளி கொண்டு போய் போய்விடுகிறது. அப்படியானால் மோசமான செயலும் மோசமான ஒரு நிலைகளும் நமக்கு எங்கு கொண்டு சேர்க்கும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், எல்லாத்துக்குமே நற்குணங்களை தர வேண்டும். செல்லாலு சொல்வார்கள், கியாமத்தில் வந்து தராசில நெருக்கப்படுகின்ற அமல்களில தராசி அதிக கணக்க செய்கின்ற அமல் எதுன்னு சொன்னா நற்குணம் தான். தொழுது தொழுது சேர்த்து வைத்திருக்கிற தொழுகைகளோ நோன்போ சக்காத்தோ இவைகள் எல்லாத்தையும் விட ஒரு மனிதன் நற்குணத்தோடு நடந்திருந்தால் அந்த நற்குணமுடைய தராசை அதிகப்படுத்தும், கணத்தை அதிகப்படுத்தும், சீக்கிரமா சொர்க்கத்துக்கு போகலாம். அந்த அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தி அல்லாஹ் அதிலே வைத்திருக்கிறான். எனவே நாம் வாழ்கின்ற காலத்தில எல்லா மனிதர்களோடும் நல்ல குணத்தோடு பழக வேண்டும், நல்ல குணத்தோடு வாழ வேண்டும், நல்ல குணத்தை வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் நமக்கு இஸ்லாம் மார்க்கம் நமக்கு சொல்லித்தருகின்ற பாடம். ஒரு மனிதனுடைய மார்க்கம் அழகானது என்று முடிவு செய்வதற்கு அவனது குணத்தை வைத்துத்தான் முடிவு செய்ய முடிவே தவிர செயல்பாடுகளை வைத்தல்ல என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு வல்லரகமான அப்படிப்பட்ட அற்புதமான வாழ்வை நம் அனைவருக்கும் வழங்கி எழுவானாக என்று கேட்டு இந்த உரையில் சரியான வாசல் தான் அஹமதுல்லா அபுல்லாலும் இஸ்லாமான சுண்ணத்துல.